சாதாரண இல்லத்துக்கு சமூகம் தந்திருக்கின்ற இந்த வல்லவனை நல்லடியார்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலாவை ரகசியத்திலும் பரகசியத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் கூறுகிறேன். மக்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒருவன்தான் இறைவன். உங்கள் எல்லோருக்கும் ஒருவன்தான் தகப்பன். நீங்கள் எல்லோரும் மண்ணால் தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அரபுக்கள் அல்லாதவர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. அரபியல் அல்லாதவர்கள் அரபியர்களை விடவும் உயர்ந்தவர்கள் கிடையாது. கருப்பன் வெள்ளையனை விட உயர்ந்தவனும் அல்ல, வெள்ளையன் கருப்பனை விட உயர்ந்தவனும் அல்ல. உங்களிலெல்லாம் உயர்ந்தவர்கள் யார் உங்களில் அதிகமாக இறையச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்றால், யாரிடம் இறையச்சம் அதிகம் இருக்கிறதோ அவர்கள்தான் உங்களில் உயர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது, அவருடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி செய்த மிக முக்கியமான ஒரு உபதேசம். இந்த உபதேசம் ஒரு வரலாற்று பதிவு மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலும் ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடித்தளமே இதில் தான் தங்கியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து, ஒரு நிபந்தனையின் பேரில் நான் இஸ்லாத்துக்குள் நுழையலாம் என்றிருக்கிறேன் என்றார். மாதா தஷ்தரி, என்ன நிபந்தனை விதிக்கப் போகிறாய் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், நான் அதிகம் பாவம் செய்திருக்கிறேன், கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய என்னால் செய்யப்பட்டிருக்கிறது, அவற்றுக்கெல்லாம் தண்டனை இல்லை என்று நீங்கள் உத்தரவாதம் தருவீர்களே ஆனால் நான் இப்பொழுது இஸ்லாத்தில் சேருவதற்கு தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா தத்ரி அல் இஸ்லாம் யஹதி மமாக்கான பபுலம், ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுகிறான் என்றால் அவனுடைய முன்னைய சகலதுமே அழிந்து போய்விடுகிறது, அழிக்கப்பட்டு விடுகிறது, இடிக்கப்பட்டு விடுகிறது என்பது உனக்கு தெரியாது. இஸ்லாத்துக்குள் நுழைந்த முன்னால் இருக்கிற சகலதுமே தகர்ந்து போய்விடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். அதன் பின்புதான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார். இது ஒரு சம்பவம். வேறொரு தடவை ஹஜரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபத்ஹே மக்காவின் பொழுது ஹிஜ்ரி 8 ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹோடு 2 ஆண்டுகள் மட்டும்தான் காலம் கடத்தியிருக்கிறார். ரசூலுல்லாஹினுடைய காலத்துக்கு பின்னாலும் கொஞ்ச காலம் வாழ்ந்தவர். புதிதாக இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டார் என்பதனால் பழைய சஹாபா, ரசூலுல்லாஹினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த சஹாபாக்கள் பெரும்பான்மையோர் இக்ரிமாவை பெரிதும் விரும்பி இருக்கவில்லை. 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, புதிதாக இஸ்லாத்துக்குள் வந்தவர், வற்புறுத்தலின் பேரில் பயத்தின் பேரில் இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர் என்று கருதப்பட்டவர். 2, அவர் அபூஜஹிலுக்கு மகனாக இருந்தார். இந்த 2 காரணங்களும் பழைய சஹாபாக்களுக்கு அவரின் மீது ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலைகளை உண்டாக்கியிருந்தார். ஒரு பெரிய சஹாபி ஒரு சந்தர்ப்பத்தில், அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு தர்க்கம் ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தில், ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அபூஜஹிலினுடைய மகன் தானே என்று ஒரு வார்த்தையை பாவித்து விடுகிறார். குத்தி கிழித்தது போன்று ஆகிவிட்டது. இக்ரிமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்ததுதான். அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகிற பொழுதே பூனை குறுகி போய்த்தான் இஸ்லாத்துக்குள் வந்தார். என்ன இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விரோதியினுடைய மகன் என்ற முத்திரை கடைசி வரைக்கும் எனக்கு குத்தப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து தான் இருந்தார். இஸ்லாத்துக்குள் வருவதற்கு பயந்து அபிசீனியாவுக்கு ஓடி போனார். பத்தகே மக்காவின் மூலம் அவருடைய மனைவிதான் பிடித்து இழுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலே இவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இவரையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதன் பேரில் இஸ்லாத்துக்குள் வந்தவர். தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துக்குள் செல்லுகிறார். அந்த பெரிய சஹாபியை அழைத்து, நீ என்ன காட்டுமிராண்டியா, இன்னமும் ஐயாமுல் ஜாஹிலியாவில் தான் இருக்கிறாயா? ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வந்து விடுகிறான் என்றால் அவர்கள் எல்லோரும் சமன் என்று உனக்கு தெரியாது. நீயும் அவரும் ஒன்றுதான். முஸ்லிம், நீயும் முஸ்லிம். அவர் மூமின், நீனும் மூமின். அவரும் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டிருக்கிறார், நீரும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். என்ன வித்தியாசம்? அல்லாஹு தாலாவிடத்தில் கொஞ்சம் அதிகமாக நீர் நெருங்கி இருக்கிறீர். அவர் இப்பொழுதுதான் நெருங்க ஆரம்பித்திருக்கிறார். இஸ்லாத்துக்காக நீர் நிறைய தொண்டு செய்திருக்கிறீர். அவர் இப்பொழுதுதான் தொண்டு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதை தவிர வேறு வித்தியாசங்கள் இஸ்லாத்தில் யாருக்கும் கிடையாது என்று சொன்னார். அதோடு அந்த பெரிய சஹாபி அமர்ந்து விட்டார், அடங்கிவிட்டார். இதுவும் ஒரு சம்பவம். இதெல்லாம் இஸ்லாம் சமத்துவத்தை விரும்புகிறார். ஏற்றத்தாழ்வு என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொண்டவர்கள் எல்லோருமே இஸ்லாம் என்பது சாந்தியை விரும்புகிற, சமாதானத்தை விரும்புகிற ஒரு மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நம்மில் இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் தான் இருக்கும். எல்லா மதங்களோடும் ஒப்பிட்டு இஸ்லாத்தை பார்க்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை விளங்கிக் கொள்கிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா லன் யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத எதையும் யாராவது மார்க்கமாக கொண்டு வைத்திருப்பார்களானால் அது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஸ்லாம் ஒன்றுதான், அது ஒன்றுதான் என்னுடைய மார்க்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யஹூதிகளை பற்றி சொல்லுகிறான், நசராணிகளை பற்றி சொல்லுகிறான், முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லுகிறான். யஹூதிகளுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, முஷ்ரிக்குகளுக்கென்று மார்க்கம் இருக்கிறது, நசராணிகளுக்கும் மார்க்கம் இருக்கிறது. யஹூதிகளை பற்றி சொன்ன அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை பற்றி சொல்லவே கிடையாது. நசராணிகளை பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்ற அல்லாஹ் அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லவில்லை. முஷ்ரிக்கின்களுக்கு மார்க்கம் இருக்கிறது, முஷ்ரிக்கின்களில் பல தரப்பினர் இருக்கிறார், அவர்களை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார் நிறைய இடங்களில் நிறைய தடவைகளில். ஆனால் அவருடைய மார்க்கத்தை பற்றி பிரஸ்தாபிக்க கிடையாது. அல்லாஹு தஆலா முஸ்லீம்களை சொல்லுகிறான், மூமின்களை சொல்லுகிறான், அவருடைய மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறான். மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது இஸ்லாம் என்பதை அல்லாஹு தஆலா எவ்வளவு சூசகமாக நமக்கு சொல்லித் தருகிறான் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் இஸ்லாம் விரும்புகிறது என்பதற்கு இந்த இக்ரிமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நமக்கு மிகப்பெரியது ஒரு சான்று. அபூஜஹிலினுடைய மகனாக இருந்தாலும், இஸ்லாத்துக்குள் வந்து கொஞ்ச காலமே ஆனாலும், அவருக்கு இயேசுவதை, அவருக்கு பட்டம் சொல்வதை, அவருடைய பாப்பாவை இகழ்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. இஸ்லாத்துக்குள் வந்து விடுகிறார்கள் என்றால் எல்லாம் ஒன்றுதான். தக்வாவினுடைய அந்தஸ்தை வைத்து அவர்கள் ஏற்றத்தாழ்வு பெறலாம். அது மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கிற அளவுகோல். இரண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கிற ஒரே அளவுகோல் அவனுடைய தக்வா மட்டும்தான். அது எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அல்லாவிடத்தில் இருப்பான், எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அல்லாவிடத்திலிருந்து தூரமாக இருப்பான். மதங்களை பாருங்கள், முஷ்ரிக்குகளுடைய நிலைப்பாடுகளை பாருங்கள், ஒரு பள்ளிவாயில் உடைக்கப்படுகிறது என்றால், பள்ளிவாயிலுடைய கண்ணாடிகள் நொறுக்கப்படுகிறது என்றால், தரைமட்டமாக்கப்படுகிறது என்றால், ஒரு முஸ்லிமால் அந்த இடத்திலே ஒரு முசல்லாவை போட்டு ஒரு பாயை போட்டு தொழுவதற்கு முடியும், தொழுவான். கட்டடம் அல்ல அவனுடைய தேவை, மாளிகைகள் அவனுடைய தேவை, அல்லாவை வணங்குவதற்கு ஒரு இடம். அதனால தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே ஒரு மனிதனுக்கு தொழுகிற இடம்தான், அது சுத்தமாக இருந்தால் பள்ளிவாயில் தான் என்றில்லை. பள்ளிவாயில் குருமத்துக்குரிய இடமாக, அமைதிக்குரிய இடமாக, பள்ளிவாயலுக்குள் நுழைகிறார்கள் என்றாலே அமைதி தழுவத்தான் நுழைகிறார்கள். இதையே மற்ற மதங்களை பாருங்கள், ஒரு சிலுவையிலிருந்து அவரை தூக்கிக் கொண்டு வெளியே போய்விட்டார்கள் என்றால் அங்கு வணக்கம் கிடையாது. அந்த கட்டடமே உடைக்கப்பட்டு விடுகிறது என்றால் வணக்கம் இல்லை, வேறொரு கட்டடம் பண்ணி வேறொரு இடத்திலே அந்த சிலையை தூக்கிக்கொண்டு வைத்துத்தான் வணங்க வேண்டும். அந்த மதத்துக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். பௌத்தத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, இந்து மதங்களை பற்றி சொல்ல வேண்டும். சிலைகள் இல்லை என்றால் வணக்கம் இல்லை. எந்த இடத்தில் சிலைகள் இருக்கின்றனவோ அந்த இடம்தான் அவர்கள் வணக்கத்துக்குரிய இடம். அல்லாஹ்வுத்தால அப்படி ஆக்கவில்லை. வணங்குவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை இஸ்லாம் தரவில்லை. ஏனென்றால் பள்ளி வாயில்களுக்குள் எந்த சிலைகளும் கிடையாது, உடைப்பதும் இல்லை. நீ உடைத்து நொறுக்கிவிட்டு தரைமட்டமாக்கிவிட்டு போனாலும் கூட நாங்கள் அங்குதான் தொழுவோம், எங்களுக்கு முடியும். இதை ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்து மதத்திலே சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏற்றத்தாழ்வுகளை அதிகம் அதிகமாக கொண்டிருக்கிற மார்க்கம், மனிதனை மதிக்காத மார்க்கம், மனிதனை பற்றி நினைக்காத மார்க்கம், இவைகளெல்லாம் இந்து மதத்தில் அதிகம். சக்கிலியன் என்று சொல்லுகிறார், கடைந்தடுத்த அடிமட்டத்திலே இருக்கின்ற மனிதன். சில சந்தர்ப்பங்களிலே அவனை மனிதனாக கூட மதிப்பதில்லை. வணங்குவதற்கென்று அவனுக்கு கோயிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. அவனுக்கென்று பிரத்யேகமான பாத்திரம், பிரத்யேகமான பாதை, பிரத்யேகமான நடைமுறை எல்லாமே வைத்திருப்பார். பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று போற்றப்படுபவர். ஒரு பிராமணனுடைய வீட்டிலே பிறக்கின்ற ஒருவன் கோமாளியாக இருந்தாலும், காடையனாக இருந்தாலும், படிப்பறிவில்லாத மூடனாக இருந்தாலும் அவன் உயர்ந்தவன் தான். எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கப்படுபவன் தான். ஆனால் ஒரு சக்கிலியனுடைய வீட்டிலே வயிற்றிலே பிறந்த ஒருத்தன் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக, கோடீஸ்வரனாக அல்ல பதவி பட்டங்களில் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் சக்கிலியனுடைய பிள்ளைதான். அவன் எவ்வளவு உயர பிறந்தாலும் உயர முடியாது. அவர்களுடைய தத்துவம் இதுதான். இஸ்லாம் கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன் அவனுடைய அரண்மனையிலே வளர்ந்திருக்கிறதினால், வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவனுடைய ராணியும் கொடுங்கோலனாக, கொடுங்கோல் அரசியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம். அந்த அரண்மனையிலிருந்து தான், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று, சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்கிற குரல் அந்த கொடுங்கோலனுடைய அரண்மனைக்குள் இருந்துதான் எதிரொலித்தது. அது எங்கிருந்து வேண்டுமானாலும் எதிரொலிக்கலாம். ஆக ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு ஜீவன் இருந்தது. அது சொர்க்கத்திலே தனக்கென்று ஒரு வீட்டை தேடியது. அல்லாஹு தாலா தருவதாக கொடுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கிற பெண்மணிகளிலே முதன்மையான பெண்மணியாக அந்த ஃபிரௌனுடைய மனைவியை பிரகடனப்படுத்தினார். உதாரணம் காட்டுகிற பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா நல்ல பெண்மணிகள், மூமினான பெண்மணிகளுக்கு, தக்வா உள்ள பெண்மணிகளுக்கு உதாரணம் காட்டுகிற பொழுது இந்த ஃபிரௌனுடைய மனைவி அவர்களை உதாரணம் காட்டினார். எங்கே பிறந்திருக்கிறார்கள், எங்கே வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கொடுங்கோல் அரசனுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார். நூஹு அலைஹிஸ்ஸலாம் நபியினுடைய வீட்டிலே பிறந்தான் ஒருவன், நபிக்கு மகனாக பிறந்தான் ஒருவன். நூஹு அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ரசூல், 1900 வருஷம் வாழ்ந்தவர்கள், தாவா பணிகளில் ஈடுபட்டவர்கள். தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை இஸ்லாத்துக்குள் கொண்டு வர முடியவில்லை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமில்லாதவர்களாக மாறிப்போனார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாதவர்களாக மாறி போனார்கள். அதனால் அல்லாஹு தாலா உச்ச கட்டத்தில் கிடைத்தது. ஒரு நபியினுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அந்தஸ்து கிடையாது. நபியினுடைய மகனாக பிறந்து விட்டார் என்பதற்காக அவருக்கு ஒன்றும் அந்தஸ்து கொடுக்கவில்லை அல்லாஹ் தாலா. அப்பவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னை சார்ந்தவன், அவனையும் காப்பாற்றித்தாவேன். யார் சொன்னார்கள் அவன் உன்னை சார்ந்தவன் என்று? அறிவிருக்கிறதா? அவன் உன்னை சார்ந்தவன் இல்லை என்று எத்தனை தரம் சொல்லி இருக்கிறேன். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்து விட்டார். தெரியாமல் சொல்லிவிட்டு மன்னித்து விடு நாயன். நபியினுடைய வீட்டில் பிறந்து விட்டார் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்து இஸ்லாம் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா ஒரு சிலை வணங்கி மாத்திரமல்ல சிலை வியாபாரமும் செய்வார். சிலை வணங்கினால் பரவாயில்லை, பிசினஸ் பண்ணுவார். சிலை வியாபாரத்திலும் முக்கியமாக கொடியட்டி பறந்த ஒருத்தர். அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடியவர் எல்லாம் நபியாக முடியும் என்று கற்பனை பண்ண முடியுமா? அல்லாஹு தாலா அந்த வீட்டிலிருந்து, சிலை வணங்கியினுடைய சிலை வியாபாரம் செய்தவருடைய வீட்டிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு நபியை உருவாக்கினார், ஒரு சிறந்த மனிதரை உருவாக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து தான் வந்தார்கள். அவர்கள் தான் நம் எல்லோருக்கும் மூமின்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் பெயர் வைத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். அல்லாஹு தாலாவே சொல்லி இருக்கிறார், உங்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள்? ஒரு சிலை வணங்கியினுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். சிலை வணங்கியினுடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் மோசமானவர்கள் அல்ல. ஒரு நபியினுடைய வீட்டிலே பிறந்தர் என்பதற்காக அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல. இஸ்லாம் அந்தஸ்து பார்த்து வீடுகளுக்குள் நுழைவதில்லை, தராதரம் பார்த்து வீடுகளுக்குள் நுழைவதில்லை. அந்தஸ்து இருக்கிற வீடுகளுக்குள் மாத்திரம்தான் இஸ்லாம் நுழையும். அந்தஸ்தில்லாத அடிமட்டத்தில் இருப்பவர்களுடைய வீடுகளுக்குள் எல்லாம் இஸ்லாம் நுழைவதில்லை என்பது இஸ்லாமிய மூலாதாரமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதைதான் இஸ்லாம் தேடுகிற ஒரே ஒரு பாதை. அதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நாடு. ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், இணக்கமாக வாழ்வதற்கு எவ்வளவு சாத்தியப்பாடு இருக்கிறது? எவ்வளவு இணக்கமாக வாழலாம் ஒரு நாட்டில்? ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, இணக்கமாக வாழ்வதற்கு இதை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனாலும் அடிதடி வெட்டுக்குத்து, ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம், தீவை, இவைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கிறது தென்னாப்பிரிக்கா. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கருப்பன் வெள்ளை. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி, இணக்கப்பாடு ஏற்படவில்லை. நிறவர் வெள்ளையர்கள் இருக்கிற பாதைகளுக்குள் கருப்பர்கள் நுழைய முடியாது. நாய்களுக்கு கூட அந்த தெருக்களிலே நுழைந்து விடலாம், கருப்பர்கள் நுழைந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணுங்கருத்துமாக இருக்கிற ஒரு நாடு தென்னாப்பிரிக்கா. மட்டுமல்ல, ஐக்கிய அமெரிக்காவிலும் இப்பொழுது அதுதான் நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் கருப்பன் வெள்ளையன் என்று மோதிக்கொண்டிருக்கிறார். ஒன்றுபடவில்லை, ஒன்றுபடுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது சொன்னது போன்று ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே இனம், நிறம் வேறுபட்டு இருக்கிறது. அந்த நிறத்தால் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு கூட அவர்களால் முடியவில்லை. ஆக கிறிஸ்தவம் நிறவரைக்கு தோத்து போயிருக்கிறது, முடியவில்லை. பிலால் ரலி அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்குள் இப்பொழுது வந்து பார்ப்போம். அடிமை, கருப்பர், நீக்ரோ, பஞ்ச பரதேசி, பரம ஏழை, இவ்வளவு தகுதியும் அவருக்கு போதுமானது அவர் ஒரு அடிமை என்று சொல்வது. நீக்ரோ, கருப்பர், பரம ஏழை, பரதேசி, இவ்வளவு தகுதிகளையும் கொண்டிருந்ததனால் தான் அடிமையாக இருந்தார்கள் பிலால் ரலி அல்லாஹு தஆலா. ரசூலுல்லாவின் மீது அளவில்லாத பற்று, அளவுகடந்த இரக்கம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுவது என்ற தீர்மானத்தில் குறியாக இருந்தார். நுழைந்து விட்டார், நுழைந்து விட்டார். கருப்பர், இஸ்லாத்துக்குள் நுழைவதற்காக அவர் கருப்பராக, யாரும் அவரை மதிக்கவில்லை. நுழைந்ததுதான் தாமதம். அவரும் முஸ்லிம்களில் ஒருவராக, மூமின்களில் ஒருவராக மாறிப்போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற முஅத்தினாக மாறிப்போனார். மட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக கூட சில காலங்கள் வேலை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாளரும் கூட. இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு கருப்பருக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுதான் இஸ்லாம், அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கூட குரைஷ் வம்சத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பிலால் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து விட்டாலே யா செய்யிதி என்றுதான் அழைப்பார். இவர் எவ்வளவு பெரிய ஆள், அவர் எப்பொழுது இஸ்லாத்துக்குள் வந்தவர், இவருடைய அந்தஸ்தென்ன, அவருடைய அந்தஸ்தென்ன, அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்து இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார், இவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்து இஸ்லாத்துக்குள் வந்தவர், அவர் பிலாலை பார்த்து எப்படி கூப்பிடுவார், யா செய்யிதி என்று கூப்பிடுவார். என்ற தலைவா, இந்த அந்தஸ்தை யார் கொடுத்தார்கள் பிலாலுக்கு? இஸ்லாம் கொடுத்தார். இன்றைக்கும் பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை சொன்னால், பிலால் என்ற பெயரை கேட்டால் இன்றைய முஸ்லிமும் ரலி அல்லாஹு தஆலா அன்பு சொல்லுவான். நாளைக்கு பிறக்கிற முஸ்லிமும் பிலாலினுடைய பெயர் சொல்லப்பட்டால் ரலி அல்லாஹு அன்பு சொல்லுவான். ஒரு கருப்பு இனத்தவருக்கு, தாழ்ந்ததாக கருதப்பட்ட ஒரு மனிதனுக்கு, எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்தத்து அவருடைய இறையச்சத்தினால். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நிறவர் என்பதை இஸ்லாத்திலே எப்பொழுதும் நாம் பார்த்ததில்லை. அப்பொழுதே நிறவரிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்கு பிலால் இஸ்லாத்துக்குள் நுழைந்தாரோ அன்றிலிருந்து கருப்பு வெள்ளை என்ற பேதம் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டது. இன்று வரைக்கும் இல்லை, அது இனியும் இருக்க போவது. பள்ளி வாயில்களை பாருங்கள். அரசன் குடிமகன், படித்தவன் பாமரன், கருப்பன் வெள்ளை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், யாராக இருந்தால் பள்ளி வாசலுக்குள் முன்சப் என்றால் அது முந்துபவனுக்கு மட்டும்தான். அரசர் ஒருவர் வந்து அடிமையாக இருக்கின்ற ஒருவர் முன்சப்பில இருக்கிற பொழுது அவரை அகற்றிவிட்டு உட்காருவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. எல்லோரையும் ஒரே இடத்தில் ஒன்றாக பார்க்கிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எவ்வளவு அழகாக முஸ்லிம்களை படைத்து இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மாற்று மதத்தை பார்க்கிற பொழுது, ஒவ்வொன்றையும் வைத்து ஆராய்கிற பொழுது நமக்கு எவ்வளவு விஷயங்களை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தெரிவதில்லை இஸ்லாத்தின் மகத்துவம். அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது, அடுத்த மதத்தை பார்க்கிற பொழுது இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்ந்த பண்புகளை நமக்கு கட்டித்தருகிறது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள. முஸ்லிம், இஸ்லாம், சலாம், எவ்வளவு ஒன்றுபட்டிருக்கிறது பாருங்க. முஸ்லிம், இஸ்லாம், சலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி அஃலல் ஹால துத்திஹிமு தஆம் வ துக்ரிஉ ஸலாம் அலா மன் அரத்த வ மன் லம் தஅல். அதுதான் இஸ்லாம். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை பாருங்கள், கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை கண்டுவிடுகிறான் என்றால் உடனடியாகவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பிறந்து விடுகிறது அவனுடைய வாயிலுக்கு. தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் என்றில்லை, நமக்கு தெரியாதவர்கள் ஒருவர் தெருவில் வந்தாலும் கூட அவர் முஸ்லிம் என்று நாம் உணர்ந்து கொண்டு விடுகிறோம் என்றால் உடனடியாக நமது வாயிலிருந்து சலாம் பிறக்கிறது. அத்தோடு காரியம் முடியவில்லை, மற்றவருடைய வாயிலிருந்தும் அதற்கு பிரதி உபகாரமாக, அதைவிடவும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா வபரகாத். இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் இதை பார்க்க முடியாது. தெரிந்தவர்களை பார்த்து கூட சில வேளைகளில் ஹா என்று சொல்லலாம். தெரியாதவர்கள் இரண்டு பேர் சந்திக்கிற பொழுது ஹா என்று சொல்லுவதற்கு எந்த மார்க்கமும் உலகத்தில் கிடையாது. அது இஸ்லாத்துக்கு மாத்திரம் சொந்தமான சலாம், சாந்தி சமாதானம் உங்களுக்கு மீது உண்டாகட்டும் என்று தனக்கு தெரியாத ஒரு மனிதனுக்கும் கூட துவா செய்கிற பண்பை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. பதிலாக உங்களின் மீதும் அதே சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும் என்று மறுபுறத்தில் இருந்து அவரும் நமக்காக துவா செய்கின்ற ஒரு முன்ன பின்ன தெரியாது. இவர் யார், அவர் யார், என்ன குலம், என்ன கோத்திரம், எதுவுமே தெரியாது. ஆனாலும் பரஸ்பரம் சலாம் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. சகோதரர்களாக மதிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இறைவே. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா முஸ்லிமாக பிறக்க வைத்து வளர்த்திருக்கிறானே, அதை போன்றது ஒரு நியமத்து இந்த உலகத்திலே ஒன்றும் கிடையாது. மௌத்தாகிற பொழுதும் நாம் மூமினாக மௌத்தாக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்க வேண்டும். ஆசை மாத்திரமல்ல, அதுவே நமது லட்சியமாகவும் இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹு தாலாவிடத்தில் நெருக்கமாக நாம் மாற முடியும். அல்லாஹும் பாரிக்கலனா ஸ்ரீ ரஜபவ ஷபான் பல்யகனா ரமலான் இந்த துவாவோடு உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மை ரஜபை கடக்க வைத்து விட்டு ஷபானிலே உட்கார வைத்திருக்கிறான். அது அடுத்த பாக்கியம். ரமலான் நம்மை காத்திருக்கிறது. அந்த ரமலான் முழுமையுமே நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அது மொத்தமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நம் எல்லோருக்கும் எப்போதும் இருக்கிறது. அல்லாஹு தாலா நம் எல்லோரை இந்த பாக்கியத்தையும் ரமலான் கிடைக்கின்ற அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மூமின்களாக அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூமின்கள் முஸ்லீம்களையும் உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பட்டவர்களாக வாழ ஆசிர்வதி. ஆமீன், ஆமீன், யா ரப்பல்.